வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையை முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதி உதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல்ஜீவன் எனப்படும் உயிர் நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 182,000 மேற்பட்ட ஆயுஷ்மான் சிகிச்சை மையங்கள் மூலம் நோய் தடுப்பு மற்றும் மறுவாழ்வு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நட்டா கூறினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். இம்மாதம் 9ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் போட்டியிருப்பின் இம்மாதம் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி திருமதி தேன்மொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைத் தோட்டங்களை மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் இன்று நேரில் பார்வையிட்டார். பாபநாசம் பகுதியில் சுமார் 432 ஹெக்டேரிலும் திருவையாற்றில் 295 ஹெக்டேரிலும் வாழை மரங்கள் பயிரிடப்பட்ட நிலையில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின்படி 82 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடம் சேத விவரங்களை கேட்டறிந்த அமைச்சர் திரு ஷாஜகான், இந்த சேதம் குறித்து முழுமையான கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். புஞ்சை நிலங்களில் விளைவிக்கப்படும் வேளாண் பொருட்களை விற்பனை செய்வதற்கான கூடங்களை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதர்த்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. இத்துறை மூலம் தயாரிக்கப்படும் வேட்டி சேலைகள், பவானி ஜமக்காலம், கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் சேலைகள், பரிசுப் பொருட்கள், புதிய ரக வடிவமைப்புகள் உள்ளிட்ட தயாரிப்புகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மேற்கொள்ளும் அலுவலர்கள் மற்றும் துணை கணக்கெடுப்பு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் ஆய்வு மேற்கொண்டார். நாட்டின் எதிர்கால திட்டமிடல் மற்றும் வருங்காலத்தில் வரவிருக்கும் நலத்திட்டங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு உதவும் வகையில் துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
சென்சஸ் வந்து இட் இஸ் அ பேஸ் டேட்டா. நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்கு, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்க்கு, அதுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸ் டேட்டாவா வந்து கவர்மெண்ட் இது எடுத்துட்டு பண்ணோம். ரெண்டு கட்டமா நம்ம சென்சஸ் இன்ஃபர்மேஷனை பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸா வந்து ஆகஸ்ட் மந்த்ல நம்ம இந்த ஹவுஸ் ஹோல்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பண்ண போறோம். பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த மந்த் ஆஃப் பிப்ரவரி 2027 will be doing population enumeration. ரெண்டு ஃபேஸ் ஆஃப் எனுமரேஷனும் வந்து நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம பிளாக் பிக்ஸ் பண்றது, ஜியோ ஃபென்சிங் பண்ண வேண்டிய விஷயங்கள், அதெல்லாமே வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா ஃபீல்ட் லெவல்ல போய் நம்ம எனுமரேட்டர் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணும் போது ரொம்ப சீக்கிரமா பண்ணி முடிக்கலாம் அந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம், 2011 எல்லாம் மேனுவல் சென்சஸ் தான் பண்ணிருப்போம். இந்த வாட்டி வந்து எல்லாமே நம்ம டிஜிட்டலா பண்ண போறோம்.
தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
தென்மேற்கு பருவமழை கேரளா பகுதிகளில் ஜூன் 4 வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு மத்திய பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய சத்தீஸ்கர் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து வடக்கு தமிழகம் வரை விதர்பா, தெலுங்கானா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு.
மாவட்ட செய்திகள். பழங்குடியினர் நலத்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகள் குறித்து மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் ஆட்சியர் திருமதி பிரியா இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 3 நாட்கள் பயிற்சி வகுப்பினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்து உரையாற்றினார். சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்மரபினர் நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்டங்களை பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் சென்னை மதனகுப்பம் ஏரி மற்றும் பூங்கா பகுதியில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை வர்த்தக மேலாளராக திரு ஆர் செந்தில்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்டியூன், வி கியாங் டான் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2வது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்மேற்கு பருவமழை நாளை மறுநாள் கேரளத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன், அம்சகருணன், அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.